2023 மே மாத தென்றலிதழில் அமுதவல்லி தேசிகாச்சாரி அவர்களின் சிறுகதை பெருங்காய சொப்பு ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். கூடத்து சுவர் கடிகாரம் எட்டடித்தது. என்னதான் உலகமே நவீனமாகி 21 இல்லை 51 நூற்றாண்டையே எட்டிவிட்டாலும் கை கடிகாரம் கட்டும் வழக்கம் போய் கைபேசி கணினி என்று நேரம் பார்க்க முடிந்தாலும் அப்பாவுக்கு சாவி கொடுக்கும் இந்த தாத்தா கால கடிகாரத்தை விட மனம் வராது. அதுவும் வாரம் ஒரு முறை வாங்கி கொள்ளும் உணவுக்கு வஞ்சகம் இல்லாமல் அரை மணிக்கு ஒரு தடவை அடித்து செவ்வனே கடமை ஆற்றி வருகிறது. ஆனாலும் அதற்கும் வயதாகிவிட்டது. அவ்வப்பொழுது நின்று போகும். அது மட்டும் ஓடாமல் ஒரு நாள் இருந்தால் கூட அப்பாவுக்கு இருப்பு கொள்ளாது. வேணும் கடிகாரத்தை ரிப்பேருக்கு கொடுத்துடுப்பா என்று நச்சரித்து அதை பழுது பார்த்து மறுபடி யதாஸ்தானத்தில் மாட்டும் வரை ஓயமாட்டார். வருஷத்துக்கு 4 தரம் இது நின்று போறதும் ரிப்பேருக்கு ஊர்ல இருக்கிற ஒரே கடைக்கு மொய்யெழுதுவதுமா ஆன செலவுக்கு 100 அலாரம் டிஜிட்டல் கடிகாரம் வாங்கலாம். பேசாமல் தூக்கி பரணில் போட்டால் அவரும் சீராட்டுறதும் நீங்களும் இதற்கு செலவுக்காக பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்யறதும் முடியா கதையா நீள்றது. இது அவ்வப்பொழுது சுஜியின் அலுப்பு விமர்சனம். ஊரெல்லாம் அஞ்சலி பெட்டிகளைப் போல் 3-2 படுக்கையறை பிளாட்டுகளில் முடங்கி கிடக்கையில் மதுரை நகரில் மையமான சிம்மக்கல்லில் 3 கட்டு வீடு தனித்து நிற்கிறதென்றால் அது சுந்தரேசன் வீடுதான். வாயிற்புறத்துக்கே கம்பீரம் தரும் வழவழப்பான தூண்கள். மகால் தூணுக்கு தம்பியாக்கும் இது என்று பெருமையுடன் அடிக்கடி சொல்வார் சுந்தரேசன். 7-8 பேர் தாராளமாக படுக்கும் அளவு விஸ்தாரமான திண்ணையும் எதிர்ப்புறம் இருவர் அமரும்படியான ஒட்டு திண்ணையுமாக தெரிவிக்கே இவர்கள் வீடு ஒரு கம்பீரத்தை அளித்து நிற்கிறது. சுந்தரேசன் கலெக்டர் துரைக்கு துபாஷாக 30 பணியாற்றி வந்ததால் அந்த காலத்தில் துபாஷ் வீடு என்று ஊருக்கே அடையாளமாக இருந்த வீடு இது. வீடு கட்டி புதுமனை புகுவிழாவை முடித்து இரவு கலெக்டர் துரை நீதிபதிகள் ஊர் பெரிய மனிதர்களையெல்லாம் அழைத்து பெரிய விருந்தும் அன்றைய பிரபல திரையிசை திலகத்தின் கச்சேரியுமாக கொண்டாடினார் சுந்தரேசன். அப்பொழுது கலெக்டர் துரை பரிசளித்ததாம் இந்த கடிகாரம். அதன் பளபளப்பான மின்னும் கருமை நிறத்திடையே பெண்டுலம் பொன்னாலான குண்டு போல அசைந்து கதி தவறாது நடனமிடும் கம்பீரத்தை ஓயாது புகழ்வார் சுந்தரேசன். சுந்தரேசனின் மகன் வைத்திய என்கிற வைத்தியநாதனும் வக்கீலாக கொடிகட்டி பறந்தவர்தான். இந்த மூத்த குடியின் 3 தலைமுறை வேணு பிரபல நிறுவனத்தின் தலைமை பதவியில் உள்ளான். 4 தலைமுறை சுஜித் +2 முடித்துவிட்டு மேல் படிப்பு உள்நாட்டிலா வெளிநாட்டிலா என்று 4 பக்கமும் கல்வீசிவிட்டு காத்திருக்கிறான். மாறிவிட்ட இன்றைய தலைமுறைக்கு பழமையின் அழகு கம்பீரம் எல்லாவற்றையும் ரசிக்க மதிக்க மனமில்லை. வாசல்லேந்து பழக்கடைக்கு வரவே கால் மணி ஆறுது. பெருமைக்கு பெருங்காய சொப்பு போல இந்த வீட்டை கட்டி காக்க யாரால முடியறது? அக்கம் பக்கத்தில் எல்லாம் அவரவரும் 8-10 பிளாட் கட்டி அவங்களும் இருந்து வாடகையும் வாங்குறா. இந்த தூண் பெருமையும் திண்ண பெருமையும் யாருக்கு வேணும் என்று சுஜி அடிக்கடி முணுமுணுக்கிறாள். இவர் காலம் உள்ளவரை அது நடக்க விடமாட்டார் என்று ஒரு கடுப்பு எப்போதும் அவர் மேல். மனைவி பார்வதி இருந்தவரை இந்த அலட்சியமும் நொடிப்புகளும் இவர் காது கேட்டாமல் கட்டி காத்து தன்னளவிலேயே சமாளித்து வந்தாள். 3 ஆகிவிட்டது. இப்போதுதான் சின்ன சின்ன விமர்சனங்கள் குறை காணும் சொற்களை கூட தாங்கிக் கொள்ள முடிவதில்லை. தூக்கம் வராமல் புரண்டு கொண்டிருந்த வைத்தி மணி அடிப்பதை எண்ண ஆரம்பித்தார். அட 11 மாலை சுஜி சிநேகிதியின் வீட்டு விசேஷத்துக்கு கிளம்பும் அவசரத்தில் வார்த்து போட்ட ஒரு தோசை வயிற்றின் மூலையில் ஒட்டி கொள்ளத்தான் போதுமாக இருந்தது. இப்போது வயிற்றில் உலக மகா யுத்தமே நடக்கிறது. அதுவும் தூக்கம் வராததுக்கு ஒரு காரணம் பார்வதி இருந்தால் இந்த மாதிரி எப்போதாவது தூக்கமின்றி ஏற்படும் நிசிப்பசி நேரங்களில் ஓசைப்படாமல் ஃப்ரிட்ஜிலிருந்து ஏதாவது பழத்தை நறுக்கி கொடுத்தபடி ராத்திரி அரையும் குறையுமா கொறிச்சுட்டு எழுந்தா எப்படி தூக்கம் வரும்? இலைய பார்த்து பரிமாற இல்லாம நான் ஒருத்தி கோயிலுக்கு போனவ வர நாழி ஆயிட்டுது. என்ன மனுஷரோ என்று தன்மீதே பழியை போட்டுக் கொண்டு நொந்து கொள்வாள். வயோதிகத்தில் மனைவி இழப்புதான் மகா கொடுமை. மணி ரெண்டடிக்கும் போது பசியோ மயக்கமோ கண்ணை அயர்த்த உறக்கத்தில் ஆழ்ந்தார். காலையிலிருந்தே வேணு காலில் வெந்நீரை கொட்டி கொண்டு பறந்து கொண்டிருந்தான். ஏதாவது முக்கியமான மீட்டிங், கொழுத்த கிளையண்ட் யாராவது வருகை என்னும் நாட்களில் இப்படித்தான் வீடு அமளி துமளிப்படும். இம்மாதிரி சமயங்களில் வைத்தியநாதன் கூடத்து பக்கம் கூட வரமாட்டார். என்னவோ உலகத்து அத்தனைய பிரச்சனைகளையும் தானே தலையில் போட்டுக்கொண்டு தவிப்பது போலவும், மற்றவர்களெல்லாம் அத்தனை சுக சௌகரியங்களையும் அனுபவிப்பது போலவும் எதிர்படுபவர் மேலெல்லாம் எரிந்து விழுவான். வைத்தியநாதன் வாசல் வராந்தாவில் செய்தித்தாளுடன் அமர்ந்தால் அவன் கிளம்பி போன பின்தான் வீட்டினுள் நுழைவார். 2 மணிக்கு வேணுவிடமிருந்து அழைப்பு. எங்கள் கம்பெனியின் சிங்கப்பூர் கிளையண்ட் வந்திருக்கிறார். இந்த தொற்று காலத்தில் உணவகங்களில் சாப்பிட தயக்கமாக இருக்கிறதாம். இரவு உணவுக்கு அழைத்திருக்கிறேன். அவர்கள் குடும்பம் இந்தியாவிலிருந்து போய் செட்டில் ஆனவர்கள்தானாம். அதனால் நம் பக்கத்து சமையலாகவே தயார் பண்ணிவிடு, 8 மணிக்கு வருவோம் என்று செய்தி சொல்லிவிட்டான். சுஜிக்கு ஒரே எரிச்சல். போன வாரம் முதலே சொல்லின்றிருக்கேன், எங்கள் கிளப்பின் ஆண்டு விழா இருக்கு, டின்னரை வெளியிலிருந்து வரவழைக்கலாம்னு. தெரிஞ்சும் இப்படி திடீர்னு யாரையோ அழைச்சு வரேன்னு சொன்னா என்ன பண்றதாம் என்று ஒரே புலம்பல். ஒண்ணு செய்யலாம் மாமா, நீங்க அடுத்த தெருவில் இருக்கும் பட்டு மாமியிடம் சொல்லி நான் தர மெனுவுக்கு 4 பேருக்கு 6 ஆப்பிள் சமைச்சு வைக்க சொல்லுங்க. சாதம் மட்டும் நீங்க வச்சிருங்கோ. 6:30 வாக்கில் சுஜித்தை போய் எடுத்து வர சொல்லிடுங்கோ. நான் முடிஞ்சா 7:30 வர பார்க்கிறேன் என்று அவரை அனுப்பி வைத்து விட்டு கிளம்பி விட்டாள். பட்டு மாமி வீட்டுக்கு போன வைத்தியநாதனுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. மாமியின் தம்பி வீட்டு விசேஷத்துக்காக அவர் வெளியூர் போய்விட்டாராம். 3:00. என்ன செய்வது? பார்வதி இருந்த நாட்களில் அவளுக்கு உதவியாக இருந்தபடியே சில சமையல் வகைகளை அறிந்திருந்தார். அந்த ஞானம் இப்பொழுது கை கொடுக்க அடிக்கடி சுஜி சொல்வது போல் பெருங்காய சொப்பு தன் மனத்தை வெளிக்கொணர ஆரம்பித்தது. சற்று தயங்காமல் அவர் மழமளவென்று செயலாற்ற ஆரம்பித்து விட்டார். பேரன் சுஜித் தாத்தாவுடன் உற்சாகமாக கைகோத்து உதவி செய்ய 6:00 கமகமக்கும் வெங்காயம் முருங்கைக்காய் அரைத்துவிட்ட சாம்பார், அருமையான தஞ்சாவூர் கொச்சுடன் கார கொழுக்கட்டை, மணக்கும் கல்யாண ரசம், தேங்காய் வெல்லம் அரைத்த பாயசம் என்று கலக்கிவிட்டார். சரியாக 7:45 வேணு தங்கள் கிளையண்ட் பிரமோத் சுவாமியுடன் நுழையவும் பின்னாலேயே சுஜி வந்து சேர்ந்தாள். வழக்கம் போல வைத்தியநாதன் தன் அறைக்குள் சிறை புகுந்தார். வேணு மனைவி மகனை அறிமுகப்படுத்தியதும், பிரமோத் உங்கள் தந்தையும் இருப்பதாக சொன்னீர்களே, பார்க்கணுமே என்று கேட்ட பின் அவரை கூடத்துக்கு அழைத்து வந்தான் வேணு. அவர் பாதங்களை தொட்டு வணங்கிய பிரமோத் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு வாசனை பிடித்த வண்ணம், ஊர் முழுக்க மணக்கிறதே சமையல் வாசனை. நம் தென்னிந்திய சமையலின் வாசனையே முதலில் பசியை தூண்டிவிடும் என்று பாராட்டு தெரிவித்தார். ரசித்து ஒவ்வொரு ஐட்டத்தையும் கேட்டு வாங்கி சாப்பிட்டார். நான் கொடுத்த மெனுப்படி சமைக்காம தன் இஷ்டத்துக்கு சமைச்சு அனுப்பியிருக்காளே மாமி, கேட்கணும் அவளை என்று விமர்சித்தபடியே, ஆனால் நன்றாகவே அனுபவித்த சுஜியும் சாப்பிட்டாள். சுஜி தாத்தாவை பார்த்து குறும்பாக கண்ணடித்தான். கூடத்தில் அமர்ந்த வேணுவுடன் உரையாடி கொண்டிருக்கையில் கடிகாரம் அடிக்கும் ஓசையை கேட்டு அத்திசையில் பார்வையை செலுத்திய பிரமோத் அந்த கடிகாரத்தை பார்த்து வியப்புடன், எங்க வீட்டிலும் இதே போன்ற கடிகாரம் எங்கள் தாத்தா வைத்திருந்தார். அவர் இங்கிருந்த போது லண்டன் நண்பர் ஒருவர் அவருக்கு பரிசளித்ததாக கூறியிருக்கிறார். சிங்கப்பூர் போகும் முன் பல பொருள்களை இங்கேயே பிறருக்கு கொடுத்து விற்றுவிட்டாலும் அதை மட்டும் எடுத்து வந்தார். என் அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ அதன் மீது ஈடுபாடு எதுவும் இல்லாததாலேயே அது போன இடம் கூட தெரியாமல் போய்விட்டது. எங்கள் அம்மாவுக்கு சிங்கப்பூரின் பல புதிய கவர்ச்சிகரமான சிங்காரப் பொருள்களின் முன் அந்த கடிகாரம் திருஷ்டி பரிகாரம் போல் இருப்பதாகவே பட்டது. அதனால் அதை பராமரிப்பின்றி போட்டு வைத்து விட்டார். அதுவும் சில காலம் பழுதாகி ஒரு கட்டத்தில் கார்ஷெட் மூலையில் கிடந்தது. யார் அதை எடுத்து போனார்கள் என்றே தெரியவில்லை. இன்று எனக்கு நினைவிருக்கிறது, எந்த வேலை இருந்தாலும் பாதி சாப்பிட்டு கொண்டிருந்தாலும் அந்த கடிகாரம் மணியடிக்கையில் எதிரே நின்று எண்ணி அந்த பெண்டுலும் அசையும் அழகை பார்த்து ரசித்திருக்கிறேன். அதை எடுத்து சென்றவர்களாவது அதன் அருமை தெரிந்து பராமரிப்பவர்களாக இருந்தால் நல்லது என்று எனக்கு அடிக்கடி தோன்றும். நீங்கள் பரவாயில்லை, அதன் பழமையுடன் நயத்தையும் உணர்ந்து மதித்து பாதுகாத்து வைத்திருக்கீங்க என்று புகழ்ந்து பாராட்டினார். எங்கள் வீட்டிலும் இது எங்கள் தாத்தாவின் மனம் கவர்ந்த சொத்தாகவே இருந்தது. இன்றும் என் தகப்பனார் இதை மிகவும் விரும்பி பாதுகாத்து வருகிறார் என்று பெருமையுடன் கூறினான் வேணு. அதை செவியுற்ற வைத்தியநாதனின் முகம் பிரகாசித்தது. வீட்டை சுற்றி ஒரு நோட்டம் விட்டு விசாலமான கூடம், எதிரும் புதிருமாக நான்கு பெரிய அறைகள், வெளிச்சம் பாயும் முற்றம் என்ற அமைப்பை கண்ட பிரமோத் அந்த கால வீடுகளை பார்த்தாலே ஜனங்களின் திட்டமிடல் பத்தி நல்லா தெரிஞ்சுக்க முடியும். பாருங்களேன், வீட்டுக்கு நல்ல வெளிச்சம் கிடைத்தாலே பாதி நோய் நொடி அன்றாது. அந்த காலங்களில் இப்போது போல திருமணம், வீட்டு விழாக்களுக்கு சத்திரம் தேடி போக மாட்டார்கள். இந்த மாதிரி இரண்டு மூன்று வீடுகளிலேயே விருந்தினர் சம்பந்திகள் என்று தங்க வைத்து விழாவையும் வீட்டில் நடத்தும் போது வீட்டுக்கே ஒருவித மங்களக்கலை வந்துவிடுமே. நாலு தலைமுறை பிள்ளைகள் பிறந்த வீடு, 10-15 திருமணம் மங்கள விழாக்கள் கண்ட வீடு என்று ஊர் மக்கள் பெருமையுடன் காட்டி பேசும் பல வீடுகள் இருந்த ஊர்கள்தான் இன்று 10 பேர் வரும் நிகழ்ச்சிக்கு மினி ஹால், வருபவர்கள் தங்க அங்கொன்றும் இங்கொன்றும் சர்வீஸ் அபார்ட்மெண்ட் தேடி அலையும் நிலையில் இருக்கு என்று வீட்டையும் மிகவும் சிலாகித்து ரசித்தார். தொடர்ந்து பாரம்பரியத்தை நன்றாக கட்டி காப்பாற்றும் இந்த ரசனை எல்லோருக்கும் வராது. சமையல் நல்ல தஞ்சாவூர் பாணியில் நல பாகமாக இருந்தது. திரும்பவும் நன்றி. இவ்வளவு சுவையான உணவை சாப்பிட்டு வெகு காலம் ஆகிவிட்டது என்று மீண்டும் புகழ்ந்தார். சுஜித் ஒரு நிலையை பொறுமை இழந்து குறும்பாக, அங்கிள், எங்கள் வீட்டு நலமகராஜாவுக்குத்தான் இத்தனை பாராட்டும் சேரணும். அவர் சமைக்கும் அழகையும் பதார்த்தங்கள் சேர்த்து அரைத்து பொடித்து என்று பம்பரமாக சுழன்ற சுறுசுறுப்பையும் நானே இன்னைக்குத்தான் பார்த்தேன். எல்லா புகழும் தாத்தாவுக்கே என்ற உண்மையை போட்டு உடைத்து விட்டான். இப்போது சுஜித் பிரமோதுடன் நன்றாக சகஜமாக பேசும் அளவு தேறிவிட்டிருந்தான். அங்கிள், நீங்க சொன்ன பெரிய பழமையான வீட்டை அடுக்ககங்களாக மாற்றி வாடகைக்கு விடும் விஷயம் எங்கும் ஓடிக்கொண்டிருக்கு. என்ன, தாத்தாவின் எதிர்ப்பால் தான் இன்னும் அது நடக்காமல் இருக்கு என்று கூறினான். அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் வீட்டை நானே வாங்கிக்கிறேன். ஓய்வு பெற்ற பின் இவ்வளவு அழகான ஊரில் இந்த பழமையான வீட்டில் குடும்பத்துடனும் வருவார் போவோர் என உறவு நட்புடனும் வாழும் மகிழ்ச்சி நிம்மதிக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுக்கலாமே என்றார். சற்று நேர அளவலாவலுக்கு பின் அவர் புறப்பட்டு சென்றார். என்னப்பா, நீங்களே வா என்று இவ்வளவும் செய்தீங்க, உங்களுக்குள்ள இவ்வளவு திறமை இருக்கே என்று தகப்பனாரை புகழ்ந்து விட்டு, ஏ சுஜி, உன்னை சமைக்க சொன்னா நீ கிளம்பி வெளியே போய்விட்டு வருகிறாய். இத்தனை வித சமையலும் எப்படி மேஜைக்கு வந்ததுன்னு கூட நீ எண்ணி பார்க்கலையே என்று சுஜியை குறை கூறினான் வேணு. ஆமா, ஒரு வாரமா எங்க கிளப் விழா இருக்குன்னு சொன்னது உங்க நினைவிலேயே இல்ல. திடீர்னு சாப்பிட ஒருத்தர் வரார், சமைத்து வையின்னு சொல்லிட்டா என்ன செய்யறது? பட்டு மாமியத்தான் சமைத்து அனுப்ப சொல்லி மாமாவிடம் சொன்னேன், அவரை ஒன்றும் நான் சமைக்க சொல்லலையே என்று கடுப்புடன் பதிலளித்தாள். அம்மா, அந்த மாமி ஊர்லயே இல்ல. தாத்தா சற்றும் தயங்காமல் இத்தனை விதம் சமைத்து வைத்து விருந்தாளி முன் அப்பாவின் மதிப்பை காப்பாத்தினாரே, அதை முதலில் பாராட்டுங்கம்மா என்று சுஜித்தும் தாய்க்கு நியாயத்தை எடுத்துரைத்தான். அத்துடன், அந்த அங்கிள் சொன்னதை கேட்டீங்களாம்மா, இந்த பழைய கடிகாரம், பெரிய தனி வீடு, எல்லாத்தையும் அவர் எவ்வளவு மதிக்கிறார். நாமானால் வீட்டை இடிப்போமா, கடிகாரத்தை பரண்மேல் போடுவோமா, இல்லை குப்பை தொட்டியில் எரிவோமான்னு யோசனை பண்றோம். எனக்கே கூட இந்த தாத்தாவை பார்த்தும் அந்த அங்கிள் சொன்னதை கேட்டும் தான் பழமை என்கிறது பல தலைமுறைகளின் வரலாற்றை கூறும் புத்தகம், அது நமக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுக்கும் வழிகாட்டி என்பதே புரிந்தது. என்னைக்கோ பெருங்காயம் வச்சிருந்தது, ஆனாலும் அதன் வாசனை அப்படியே தங்கியிருப்பது போல தாத்தாவுக்கு அம்மா கொடுத்த பெருங்காயச் சொப்பு பட்டம் கூட சமயத்தில் தன் வாசனையை வெளிப்படுத்தி இருக்கே. இனி நான் தாத்தா கட்சிதான் என்று தாத்தாவை அன்புடன் அணைத்து கொண்டான் சுஜித். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.